தனஞ்சயன், இந்த இனம் திரைப்படத்தை நீங்க பாத்தீங்களா?
நான் பார்த்தேன், நான் படம் பார்த்தேன், நான் அந்த பிரீமியர்லயே படம் பார்த்தேன்.
அந்த படம் வந்து எதை பத்தி பேசுது?
அந்த படத்தினுடைய இது வந்து இட் டாக்ஸ் அபவுட் இனத்தினுடைய அங்க நடந்த பிரச்சனைகளை பத்தி பேசுது. ஒரு குடும்பம் எப்படி வந்து கஷ்டப்படுது, ஒரு அதாவது சரிதா மாதிரி ஒரு குடும்பம், அவங்க வந்து அங்க அனாதைகளான குடும்பங்கள் எல்லாம் இணைச்சு எல்லாருக்கும் ஆதரவு அளிக்கிறாங்க. அங்க எல்லாம் போர்ல கஷ்டப்படுற எல்லாருமே, அப்பா அம்மா எல்லாம் செத்து போனவங்களெல்லாம் ஒன்னா சேர்த்து அவங்களுக்கு வாழ்வு கொடுக்குறாங்க.
அதாவது இலங்கையில,
இலங்கையில இது நடக்கிறது எல்லாமே இலங்கைதான். அங்கிருந்து பைனலா வந்து அவங்க தப்பிச்சு வரணும்னு நினைக்கும் போது கடைசியில இது வந்து ஒரு பிளாஷ்பேக் தான் படம் ரிவீல் ஆகுது. அதாவது ஒரு தப்பிச்சு வந்த ஒரு பொண்ணு வந்து அகதிகள் முகாம் இங்க வரும்போது தமிழ்நாட்டுல அவளை வந்து கேள்வி கேட்கிறாங்க, என்ன நடந்தது அப்படின்னு. அந்த பொண்ணு வந்து அவளுடைய வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு சொல்றான். அதுதான் படம்.
இதுல
லங்கால என்ன, அவளுடைய ஸ்ரீலங்கால என்ன நடந்தது, இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் வந்தது. அங்க இத்தனை போர் நடுவுல அந்த பொண்ணு அந்த கூட நிறைய பேரோட வாழ்ந்து பிரச்சனைகளோட இருந்த போது கடைசியில வேற வழி இல்லாம அவங்க போட்ல திரும்பி வரும்போது ஒரு அஞ்சு பேர் செத்து போயிட்டு மீதி பேர் எல்லாம் வந்து சேர்றாங்க, அவங்கள பத்தி கேக்குறாங்க. அதுதான் படம்.
இந்த படத்தை பத்தி உங்களுடைய மதிப்பீடு என்ன?
இந்த படத்தை வந்து நான் வந்து ஒரு டாக்கு டிராமா நான் சொல்லுவேன். இது வந்து ஒரு அத்தென்டிக் பிரசன்டேஷன் இல்ல, இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அவ்வளவுதான். அதாவது ஒரு சின்ன இன்சிடென்ட் எடுத்து அந்த காலகட்டத்துல நடந்த ஒரு விஷயத்த ஒரு குடும்பம், அதாவது இந்த மாதிரி அனாதைகளான குடும்பம் எல்லாரும் சேர்த்து பசங்களை, சின்ன சின்ன பசங்களை சேர்த்து காப்பாத்திட்டு வர ஒரு கேரக்டரா சரிதாவை காமிச்சு அந்த கேரக்டர் வந்து அந்த நாட்டை விட்டு வெளியில வர முடியாதுன்னு சொல்லும். என்னன்னா அந்த கேரக்டருடைய பிடிமானம் வந்து ஸ்ரீலங்கா மேல நிறைய இருக்கும். நான் இந்த நாட்டை விட்டு ஏன் போகணும் அப்படின்ற ஒரு பிடிமானம் இருக்கும். இத்தனை பிரச்சனைகள் நடுவுலயும் அந்த குடும்பம் எல்லாமே இருந்துட்டு இருக்கும். குழந்தைகள் எல்லாருமே வளர்ந்த பசங்க எல்லாம் இருந்துட்டு இருப்பாங்க. ஆனா போனோம், நம்ம வந்து தப்பிச்சு போனோம்ன்ற எண்ணம் வராது. ஒரு காலகட்டத்துல நிறைய பிரச்சனைகள் வரும்போது தப்பிச்சு போனோம் வராங்க. இப்படிதான் வந்து ஒரு சின்ன ஒரு கருத்தை எடுத்துட்டு அந்த டைம்ல நடந்த ஒரு போர் காலத்துல நடந்த ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துட்டு அந்த படம் பிரசன்ட் பண்ணிருக்கு. இட் இஸ் நாட் அபவுட் வார். இது வந்து ஒரு அந்த நடந்த போரை பத்தி ஒரு படம் இல்ல, அது ஒரு சின்ன ஒரு குடும்பத்தை அந்த குடும்பங்கள் நடுவுல நடந்த பிரச்சனைகளை பத்தி தான் ஒரு படம்.
இதுல குறிப்பிட்ட சில பகுதிகளை தமிழ் தேசியம் பேசுற அரசியல் அமைப்புகளும், ஈழத்தமிழர் ஆதரவு அரசியல் அமைப்புகளும் குறிப்பிட்ட சில காட்சிகள் தங்களை தங்களுடைய உணர்வுகளை புண்படுத்துதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த காட்சிகள் பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன?
எனக்கு தெரிஞ்சு அதுல ரெண்டு காட்சிகள் வந்து இவங்க எல்லாம் ரொம்ப எதிர்த்த காட்சிகள் அப்படின்னு நான் சொல்லுவேன். காட்சி ஒன்னு வந்து ஒரு புத்த பிட்சு வந்து இவங்க எல்லாம் இந்த, அதாவது நான் சொல்றது இந்த பசங்க எல்லாம் சின்ன பசங்க போகும்போது ஒரு புத்த பிட்சு வந்து அந்த இதுலேருந்து தண்ணி எடுப்பாரு, ஒரு ஓடையிலிருந்து. அதை எடுக்கும்போது அவர் என்ன பண்ணுவாரு, அந்த தண்ணியில ஓடையிலிருந்து தண்ணி எடுக்கும்போது சின்ன சின்ன மீன் குட்டிகள் எல்லாம் வரும்ல கையோட சேர்த்து, அது அந்த மீன் குட்டிகள் எல்லாம் அவருடைய அந்த பானையில போகக்கூடாதுன்றதுக்காக அதை ஃபில்டர் பண்ணி தண்ணி எடுப்பாரு. அது பிறகு அந்த மீன் குட்டிகளை திருப்பி அந்த இதுலயே விட்டுருவார், ஓடையிலே விட்டுருவார். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சீன் அபவுட் ஒரு என்ன சொல்றது, அந்த மீன் குட்டிகளுக்கு மேலேயும் அவருக்கு ஒரு பாசம் இருக்கு அந்த புத்த பிட்சுக்குன்றது வந்து ஒரு சீன். இது வந்து ஒரு பாசிட்டிவா அவங்களை பிரசன்ட் பண்ற ஒரு சீனா இருந்தது. ரெண்டாவது வந்து ஒரு சீன் வந்து பாத்தீங்கன்னா, ரெண்டு சிங்கள ஆர்மி மேன் வந்து பொண்ணுங்களை வந்து கெடுக்கிறாங்க. அதை வந்து ஒருத்தர் வந்து போட்டோ வீடியோல எடுத்துட்டு இருக்காரு. அப்ப வந்து இன்னொரு சிங்கள ஆர்மி ஆபீசர் சொல்றாரு, இதெல்லாம் செய்யறது தப்பு இல்லையா, நம்ம எல்லாம் செய்யறது தப்பு இல்லையா, இது இல்ல நம்முடைய குறிக்கோள் இல்ல இல்ல, எதுக்கு இந்த மாதிரி பெண்ணுங்களை நீங்க வந்து கெடுக்கிறீங்க, இந்த மாதிரி பெண்ணுங்களை வந்து இது பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணி அந்த அந்த ஒரு ஆர்மி ஆபீசர் பேசுறது வந்து எப்படி அப்செக்ஷன் ஆகுதுன்னா, அப்ப வந்து எல்லா ஸ்ரீலங்கன் ஆர்மியும் இப்படி இல்ல, மக்கள் இப்படி இல்ல, இது சில குறிப்பிட்டவங்க மட்டும்தான் இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பரிமாணத்துல அது காமிக்குது அந்த சீன். இந்த ரெண்டு சீனுக்கு வந்து இந்த தமிழ்நாடு ஆதரவர்கள் என்னன்னா, இது வந்து ஒரு அவங்களை பாசிட்டிவா காமிக்கிற ஒரு படமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பீனியன் வந்திருக்கு.
அதை சமன்படுத்தும் விதமாக நீங்க சொல்ற அந்த சிங்கள தரப்பின் தவறுகளை சுட்டி காட்டும் காட்சிகள், அதன் கொடூரங்களை காட்டும் காட்சிகள் இந்த திரைப்படத்துல இருக்கா இல்லையா?
அப்படி சொல்ல முடியாது. அப்படி கொடூரங்களை வந்து அந்த ரேப் பண்ற சீன் இருக்கு, பாம் போடுற சீன் இருக்கு. அதாவது என்ன சொல்றதுன்னா, பாம்னா நான் சொல்றது ரெசிடென்சியல் ஏரியால, அதாவது குடும்பங்கள் குடியிருக்கிற மேல எல்லாம் பாம் போடுற மாதிரி இருக்கு, அதுல நிறைய பேர் சாவர மாதிரி இருக்கு, அதாவது வயசானவங்க எல்லாம் செத்து போற மாதிரி. அந்த பாம் வந்து நார்மலா வந்து ஒரு போர்ல வந்து குடும்பங்கள் இருக்கிற இடத்துல பாம் எல்லாம் போட மாட்டாங்க, அதெல்லாம் காமிக்கிறாங்க. அதோட சேர்த்து ஒரு பெண்ணுங்களை கெடுக்கிறதுன்றதுலாம் ஒரு, அதாவது ஸ்ரீலங்கன் ஆர்மி கெடுக்கிறாங்க, சிங்கள ஆர்மி கெடுக்கிறாங்கறத காமிக்கிறாங்க. இது வந்து போர் குற்றங்களா காமிக்கிறாங்க, அது இருக்கு.
இப்போ இந்த படம் தொடர்பான எழுந்த சர்ச்சையை பத்தி ஒரு தமிழ் திரைப்பட வரலாற்று ஆய்வாளரா நீங்க எப்படி பாக்குறீங்க?
என்ன பொறுத்தவரையும் வந்து ஸ்ரீலங்கன் இதெல்லாம் நீங்க வந்து இப்ப நம்ம எங்களுக்கு எல்லாருமே தமிழர்கள் எல்லாமே ஒரே இனம் சேர்ந்தவர்கள் தான். ஓகே, எங்க இருந்தாலும் தமிழ்நாட்டில் பொறுத்தவரையும் தமிழர்கள் எங்க பாதிக்கப்பட்டாலும் அவங்களுக்கு அந்த உணர்வு பூர்வமான ஒரு அபிப்பிராயம் உடனே எழும். அது வந்து இனத்து மேல இருக்கிற ஒரு மரியாதை, இனத்து மேல இருக்கிற பாசம் பிடிப்பு. அவங்களை பொறுத்தவரையும் தமிழர்கள் எல்லா இடத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு பிடிப்பு என்னன்னா, இந்த படம் வந்து ஒரு சரியான முறையில தமிழர்கள் நடந்த கொடூரங்களை காமிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கு. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் என்னன்னா, இந்த மாதிரி படங்கள் எடுக்கும்போது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் விஷயம் இது. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும், கண்டிப்பா ஒரு அபிப்பிராயம் இருக்கும். இந்த மாதிரி படங்கள் எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா எடுக்கணும், இல்லைன்னா எடுக்காம இருக்கிறது பெட்டர். ஏன்னா ஒரு டாக்குமெண்ட்ரியான பிரச்சனை இல்ல, ஒரு டாக்குமெண்ட்ரி என்பது ஒருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அது போயிடலாம். அதனுடைய பார்வையாளர்களும் வந்து குரூப் ரொம்ப கம்மியான ஒரு குரூப். ஏன்னா அது வந்து நீங்க வந்து ஒரு பிலிம் ஃபெஸ்டிவல காமிக்கலாம், இல்ல ஒரு குறிப்பிட்ட பார்வையாளருக்கு மட்டும் நீங்க அந்த படத்தை காமிக்கலாம் ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கும்போது. ஆனா ஒரு திரைப்படமா எடுக்கும்போது லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு மீடியத்துல நீங்க வந்து ஒரு படத்தை வெளியிடும் போது இந்த மாதிரி ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு தனிப்பட்ட பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து பண்ண முடியாது. ஒரு பொதுமக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பிரதிபலிக்கிற மாதிரி தான் படங்கள் இருக்கணும். அப்பதான் வந்து படத்துக்கான ஒரு வரவேற்பு இருக்கும், அந்த படத்தை வந்து ஒரு மதிப்பீடு நல்லா இருக்கும். நீங்க ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுக்கும்போது பிரச்சனைகள் வர வாய்ப்பு நிறைய இருக்கு. இந்த படத்துக்கு வந்த வாய்ப்பு அதுதான், ஒரு தனிப்பட்ட பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு குடும்பத்தில் நடந்த ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அவர் சொல்லியிருக்காரு. அவர் எந்த இடத்துல ஸ்டாண்ட் எடுக்கல, அதாவது இந்த ஆர்மி பண்ண தப்பு இல்ல இவங்களுக்கு மேல இந்த பிரச்சனை நடந்து அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுக்காம ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து எடுத்திருக்காரு. அதை வந்து இந்த மக்களால் ஒத்துக்க முடியாத விஷயம் போயிடுச்சு.
நீங்க சொல்ற அந்த கருத்து அக்கத்தின் அடிப்படையிலேயே கேள்வி கேட்பதென்றால், இது போன்ற படங்கள் மற்ற சமூகங்களிலும் எடுக்கப்பட்டு தான் வந்திருக்கின்றன. இதே தமிழ் சினிமாவிலும் கூட பெரும்பான்மை கருத்து அல்லது பெரும்பான்மைக்கு எதிரான கருத்து, விமர்சன கருத்துகள் என்பது ஏற்கனவே எடுக்கப்பட்டு வந்திருக்கின்றன தானே. அதற்கெல்லாம் வந்து படம் வந்து முறையா வந்து தணிக்கை குழு கிட்ட போகும், தணிக்கை குழு அனுமதிச்சதுன்னா அதுல ஆட்சேபம் இருந்ததுன்னா நீதிமன்றத்துக்கு போவாங்க, அப்படித்தான் அணுகப்பட்டிருக்கிறது. ஆனா சமீப காலத்துல விஸ்வரூபமாகட்டும், விஜய் நடிச்ச இன்னொரு படமாகட்டும், இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட சட்ட ரீதியில் அனுமதிக்கப்பட்ட தணிக்கை துறை மற்றும் நீதிமன்றம் அல்லது அரசு, இது தாண்டி வெளியில இருக்கும் சக்திகள் திடீர்னு நினைச்ச மாத்திரத்துல ஒரு திரைப்படத்துக்கு அவங்க சொல்ற சில காட்சிகளை வச்சு ஆட்சேபிக்கிறதும், அதை ஒட்டி அந்த திரைப்படமே வெளியிடப்பட முடியாத ஒரு சூழல் உருவாவதுமான போக்கு எப்படி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன் வந்துகிட்டு இருக்கு, இப்ப அதிகமாயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க?
என்ன பொறுத்தவரைக்கும் சார், நம்ம நம்ம வந்து நான் சொல்றது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இல்ல, நம்ம வந்து இந்தியால இப்ப வந்து தமிழர்கள் எல்லாருக்கும் ஒரு நடந்த தாக்குதல்கள் சரி, தமிழர்கள் மீது இருக்கிற அந்த ஒரு என்ன இன்னும் வந்து அங்க இருக்கிற ஒரு குழப்பமான நிலைமை இருக்கு ஸ்ரீலங்கால. அதுதான் இன்னைக்கு ஒரு என்ன சொல்றது, எவ்ரிடே ஒரு டாபிக் தமிழ்நாட்டுல எடுத்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் தமிழர்கள் என்ன நடக்குது அப்படின்னா, மீனவர்களுக்கு என்ன நடக்குது, தமிழர் மீனவர்களுக்கு என்ன நடக்குது, ஸ்ரீலங்கன் தமிழர்கள் என்ன நடக்குதுன்றது. சோ இது பதட்டமான ஒரு சூழ்நிலை நிலவிட்டே இருக்கு இந்த மேட்டர்ல. ஸ்ரீலங்கன் தமிழர்கள் அதாவது தமிழர்களை பொறுத்து நடந்த எல்லா விஷயங்களும் சரி, இப்போ இங்கே வந்து எவ்ரிடே அரசியல்வாதிகளும் சரி மக்கள் மத்தியிலும் ஒரு பதட்டமான ஒரு நிலைப்பதே இந்த மேட்டர் பத்தி நடந்துட்டே இருக்கும். சோ இந்த ஒரு கான்ஃபிளிக்டிங்கான ஒரு சிச்சுவேஷன்ல, அதாவது நான் சொல்றது ஒரு அமைதியான நேரம் இல்லை, இது எப்பவுமே வந்து ஒரு பதட்டம் நிலவிட்டே இருக்கு நம்ம இதுல. என்ன பிரச்சனை வருமோ, ஃபர்தரா என்ன பிரச்சனை வருமோ அப்படின்னு.
இந்த பதட்டம்னு நீங்க சொல்ற நிலை வந்து தானா வருதா அல்லது உருவாக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்களா?
அது நம்ம சரியா சொல்ல முடியாது சார். அது எப்படின்னா, இங்க வந்து நம்ம வந்து உணர்வு ரீதியா ஐக்கியமான ஒரு குரூப் ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ், ஓகேங்களா. நம்ம வந்து உணர்வு ரீதியாகவும் நம்ம வந்து தமிழர்கள் என்ற ஒரு நிலைமையிலும் எல்லாத்திலயும் வந்து ஒற்றுமையா இருக்கிற ஒரு விஷயம், அது இனத்து மீது இருக்கிற ஒரு பிரியம் நம்ம சொல்லலாம், ஓகே. அந்த இனத்து மீது இருக்கிற பிரியத்துல எல்லாமே வந்து சொல்றத நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. அது என்ன சொல்றது, அது வந்து ஒரு சொல்ல முடியாத, விவரிக்க முடியாத ஒரு அபிப்பிராயம். அது பொலிட்டிக்கல் ரீசனுக்காக சொல்றாங்க, நம்ம ரொம்ப சீப் சொல்ல முடியாது. அதன் இனத்து மீதான ஒரு ஒரு பிரியம், இனத்து மீதான ஒரு அபிப்பிராயம் எல்லாம் இருக்கலாம். அந்த இனத்துக்கு நம்ம செய்ய முடியலையே, அந்த இனம் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னும் வந்து ஒரு சரியான ஒரு நிலைமையில இல்லையே அந்த இனம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இந்த பதட்டங்கள் நிலவிக்கிட்டே இருக்கீங்க. அந்த நம்ம அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல அங்க எல்லாமே ஸ்மூத்தா போற வரையும், நான் சொல்றது எல்லாமே செட்டில் ஆயிட்டு, எல்லாமே நான் சொல்றது அந்த இனம் மொத்தமா செட்டில் ஆயிட்டு நல்லபடியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க வச்சுங்களேன், ஒரு பத்து வருஷம் கழிச்சு நீங்க எந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இங்க இருக்கிறவங்க அதை வந்து பெருசா எடுத்துக்கிற வாய்ப்பு இல்ல. ஏன்னா எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு, எல்லாருமே நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப வந்து நல்லபடியா வாழ்க்கை போயிட்டு இருக்காங்க, வந்து கேம்ப்ஸ்ல யாரும் இல்ல, அவங்க சொந்த வீட்டுல போயிட்டாங்க, இந்த மாதிரி செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, அவங்கவுங்க சொந்த வாழ்க்கை நல்லா நடந்துட்டு இருக்கு, இந்தியா லங்காவுக்கு மத்தியில நல்லபடியா பிசினஸ் டிரான்சாக்ஷன் போயிட்டு இருக்கு, எல்லாரும் ஃப்ரீயா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு நல்ல அமைதியான முறையில ரெண்டு நாடுகளும் போயிட்டு இருக்குன்ற ஒரு நிலைமை 2020 வந்துச்சுன்னா, நான் ஒரு 6 வருஷம் கழிச்சு நான் சொல்றேன், அந்த காலகட்டத்தில் நீங்க இந்த மாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தில் நடந்த ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு சொல்ல வரும்போது அதை ஒரு ஃபிக்ஷனா பார்க்க முடியும். அதை ஃபிக்ஷனா பார்த்து நம்ம அதை ஃபிக்ஷனா பார்த்து ஒரு படமா பார்த்து அதை விட்டு விட்டுலாம். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல இது வந்து ஒரு பதட்டமான ஒரு முக்கியமான சிச்சுவேஷன்ல, அதுவும் பர்டிகுலரா இப்ப எலெக்ஷன் டைம் வேற, இங்க இந்தியா மொத்தம் இங்க தமிழ்நாடு பொறுத்தவரை வந்தீங்கன்னா எலெக்ஷனுடைய மெயின் அஜெண்டாவே வந்து ஸ்ரீலங்கா நடந்த கொடூரங்கள் பிளஸ் மீனவர்கள் வந்து திருப்பி திருப்பி வைக்கப்படுது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பேசிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு படம் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துட்டு வரும்போது அதற்கு எதிர்ப்பு வர வாய்ப்பு நிறைய இருக்கிறது.
ஒரு சினிமா வரலாற்று ஆய்வாளராக இந்த படம் வந்து யாரையாவது எதிர்த்து அல்லது யாருக்காவது ஆதரவான ஒரு பிரச்சாரம் செய்யும் உள்நோக்கம் கொண்ட ஒரு படமா நீங்க இதை பாக்குறீங்களா?
இல்ல இல்ல அப்படி நான் பாக்கல. அது அதான் அவர் வந்து ஒரு நல்ல கிரியேட்டர், சந்தோஷ் சிவன் வந்து ஒரு நல்ல கிரியேட்டர். அவருடைய படம் எல்லாம் நீங்க டெரரிஸ் எடுத்து பாருங்க, டெரரிஸ் வந்து இஸ் ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் ஃபிலிம்ஸ். ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான், ஒரு கொலை பண்ணணும் வந்த ஒரு பொண்ணு கடைசியில மாறுற அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி அவருடைய படம் மல்லி அல்லது வந்து நீங்க நவரசமன் பாத்தீங்கன்னா நவரசமன் எல்லாம் எல்லாமே சூப்பர் படங்கள். அவர் வந்து ஒரு சின்ன பாயிண்ட் ஆஃப் எடுத்துட்டு ஒரு அழகான ஒரு கேமரா ஒண்ணு காமிப்பாரு அவரு. இதுவும் அது ஒரு கேமரா ஒர்க் பாத்தீங்கன்னா, இது இன்டர்நேஷனல் குவாலிட்டி கேமரா ஒர்க் பண்ணிருக்காரு. ஒரு சின்ன ஸ்கிரீன் பிளே இது, இதுல இருந்து பெருசா எந்த பாயிண்ட் ஆஃப் எடுக்கல அவரு, ஓகேங்களா. ஆனா இந்த டாபிக் எடுத்தது, இந்த டாபிக் இந்த காலகட்டத்துல இந்த படம் வந்தது தான் தப்பு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த காலகட்டம் அதுக்கான ஒரு காலகட்டமா இல்ல. அதுதான் வந்து அது சரியான முறையில அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல யாராலையும். தப்புன்னு சொல்றதை விட ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையில இது வர்றதுதான் கொஞ்சம் பிரச்சனையான.
சரி, அந்த சிக்கல் வந்து உருவாக்கப்பட்டுவது அரசியல் உள்நோக்கம் கொண்ட ஒரு குழுவால் அப்படிங்கிற விமர்சனத்துல உண்மை இல்லைன்னு நினைக்கிறீங்களா?
நான் அப்படி உண்மையில நினைக்கல. இது உணர்வுபூர்வமா வர ஒரு விஷயம் இது. இது இது வந்து இதனால பொலிட்டிக்கல் கெயின்ஸ் ஒண்ணுமே யாருக்கும் இல்லை. என்ன பொறுத்தவரைக்கும் பொலிட்டிக்கல் கெயின்ஸ்க்காக இது பண்ணாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் நானு. ஏன்னா இது உணர்வு ரீதியா ஒரு நம்ம எப்பவுமே வந்து நம்மளால பண்ண முடியாத ஒரு விஷயத்துல அட்லீஸ்ட் இதாவது பண்ணமே அப்படின்னு நினைப்போம் பாத்தீங்களா. அந்த மாதிரிதான் நம்ம எதுவுமே பண்ண முடியல, அந்த நாட்டில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நம்மளால எதுவும் பண்ண முடியல. அட்லீஸ்ட் நம்ம ஏதாவது குறைந்தபட்சம் இதுவாவது நம்ம பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு அபிப்பிராயம் கிரியேட் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு என்ன சொல்றது ஒரு ஆவேசத்துல நடக்கிற ஒரு விஷயம் இது. இது உணர்வுபூர்வமான விஷயங்களுக்கு நம்மள வந்து சரியான முறையில நம்ம விமர்சனம் பண்ணவே முடியாதுன்னா நான் என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம்.
நீங்க இப்படி சொன்னா கூட இது வந்து ஒரு விதமான கட்ட பஞ்சாயத்து கலாச்சாரத்தை நீங்க கலை இலக்கியம் சுதந்திரம் அப்படிங்கிற விஷயத்துக்கு கொண்டு வர்றீங்க அப்படிங்கிற ஒரு கவலையும் ஒரு மட்டத்துல வெளிப்படுது. அந்த கவலையில உண்மை இல்லைன்னு நினைக்கிறீங்களா?
நீங்க என்ன பாக்கணும்னா தமிழ் சினிமா வந்து நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு. வருஷத்துல 180 படங்கள் வருது. அதுல எத்தனையோ விஷயமா விஷயங்களை சொல்றாங்க, இவ்வளோ விஷயங்கள் சொல்றாங்க. இவ்வளோ விஷயங்கள் வந்து சமுதாயத்துக்கான ஒரு நல்ல விஷயமே இல்ல, ஓகேங்களா. அதெல்லாம் வந்து ஒரு பார்வையாளரா மக்கள் அக்செப்ட் பண்றாங்க, இல்ல ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு எந்த விஷயம் இல்ல, படம் நல்லா இருந்ததுன்னா படத்தை ஒத்துக்கிறாங்க. அதெல்லாம் வந்து சமுதாயத்தை பத்தி படங்களை வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க சமுதாயத்தை பத்தி இப்படி நடக்குது, இந்த ஊர்ல இப்படி நடக்குது, இந்த ஊர்ல கொலைகள் நடக்குது, இந்த ஊர்ல இந்த மாதிரி பிரச்சனை வந்தது நீங்க சொன்னீங்கன்னா அதை எந்த விதத்திலயும் அவங்க வந்து ஆட்சேபிக்கல, இது மாதிரி படங்கள் வரக்கூடாதுன்னு இல்ல. சோ கிரியேட்டிவிட்டியா எந்த விதத்திலயும் இதெல்லாம் அப்செக்ட் பண்ணல யாரும். ஆனா சில சென்சிட்டிவ் டாபிக் இருக்கு, இந்தியா பொறுத்தவரையும் சில சென்சிட்டிவான டாபிக் இருக்கு. அந்த மாதிரி சென்சிட்டிவான டாபிக்ல இறங்கும் போது எத்தனை கேர்ஃபுல் இருக்குமோ அத்தனை கேர்ஃபுல் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்.
நீங்க இப்படி சொன்னா கூட இதே தமிழ்நாட்டுல பராசக்தி வந்திருக்குது, அதே மாதிரியான சர்ச்சைக்குரிய படங்கள். ஒரே ஒரு கிராமத்துல இடஒதுக்கீட்டுக்கு எதிரான படமும் வந்திருக்கு, சர்ச்சைகளை சந்திச்சிருக்கு, ஆனா வழி வந்து போயிருக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு எதிர் பாரம்பரியத்தை கொண்ட ஒரு தமிழ் சினிமாவில் சமீப காலத்தில் எடுத்ததுக்கெல்லாம் வந்து யாராவது ஒருத்தர் தடை கேட்கறது, வெளியில வந்து அதுவும் சட்டத்திற்கு உட்படாத அமைப்புகள் இதுல கையில எடுக்கிறதுங்கிறது எந்த விதத்தில் இது வந்து ஒரு ஆரோக்கியமான போக்கா நீங்க பாக்குறீங்க?
நீங்க ஒண்ணே ஒண்ணு பாக்கணும், நீங்க ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா வரலாறு பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவான விஷயம், பராசக்தி படத்தை பேன் பண்ணணும்னு பெரிய போராட்டமே நடந்தது 1952ல, ஓகே. ஆனா அதை மீறி அந்த படம் வெளிவந்து அந்த படம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி சினிமால. அதே மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னா நிறைய சினிமாக்கள் இந்த மாதிரி வந்து அந்த காலகட்டத்துல பேன் பண்ணணும்னு நிறைய படங்கள் வந்திருக்கு, ஓகே. ஒரே ஒரு கிராமத்திலே பேன் பண்ணப்பட்ட படம், ஓகேங்களா. ஏன்னா ரிசர்வேஷனுக்கு ஆன்டி ரிசர்வேஷனா வந்த படம் கடைசி வரையும் நீங்க நம்ப மாட்டீங்க அந்த டைம்ல நடந்தது. அது ஃபுல்லா நான் ரிசர்ச் பண்ணிருக்கேன். அந்த படத்தை வந்து அந்த கிளைமேக்ஸ் சீன் வந்து படத்துல வந்த கிளைமேக்ஸ் சீன் வேற, ஆனா கடைசியில வெளியிட்ட சினிமா வேற. கிளைமேக்ஸ் சீன் பாத்தீங்கன்னா அவங்கள பண்ணிடுவாங்க, இவ்வளவு தப்பு பண்ணி ரிசர்வேஷனுக்கு எதிராக வந்து அவங்க வந்து ஒரு தலித்னு ஒரு பேர் சர்டிபிகேட் வாங்கி அவங்க வந்து பொசிஷன் வந்திருப்பாங்க லக்ஷ்மி கேரக்டர். ஆனா கடைசியில அவங்க வந்து கோர்ட் மன்னிச்சு விட்டுரும். ஆனா இந்த என்டையர் குரூப் பண்ணி கிளைமேக்ஸை ரீஷூட் பண்ணி அந்த இதுல வந்து அவங்களை பனிஷ் பண்ணாங்க, அவங்களை செலக்ட் பண்ணாங்க, பண்ண வச்சாங்க, ஓகேங்களா. சுப்ரீம் கோர்ட் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னாலும் இதை மாத்தணும்னு சொல்லிதான் மாத்தி வெளியிடப்பட்ட படம் தான் ஒரே ஒரு கிராமத்துல. சோ என்ன வரேன்னா இது எல்லாமே வந்து சென்சிட்டிவான ஒரு மேட்டர்ஸ். அதாவது ஆன்டி ரிலீஜியனோ இல்ல ஆன்டி யூனோ பாப்புலரான ஒரு ஒப்பீனியன்ல ரிசர்வேஷன் வேணும்ன்றதோ எல்லாமே வந்து சிக்கல்களை ஏற்படுத்தி தான் படங்கள் வந்திருக்கு. நீங்க வந்து இன்னொரு காலகட்டம் வரணும், 1994ல விருமாண்டி படத்துக்கு வந்த பிரச்சனைகள். விருமாண்டிக்கு முன்னாடி அது வந்து சண்டியன் படம் வச்சுட்டு அவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. ஒரு பெரிய குரூப் போயிட்டு சண்டியர் என்பது அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டியை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய போராட்டம் நடந்து சண்டியர் டாபிக்கை டைட்டில் மாற்றி அதை வந்து விருமாண்டின்னு வச்சு படம் ரிலீஸ் ஆச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா எந்த ஒரு குரூப்பும் எந்த ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை எடுக்கும்போது நம்ம என்னென்ன பிரச்சனை அப்புறம் கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டியிருக்கு. கிரியேட்டிவிட்டிக்கான அத்தாரிட்டி நம்மளுக்கு இருந்தாலும் கடைசி பாதிக்கப்பட போறது ஒன்லி தயாரிப்பாளர்களும் அதை இயக்குநர்கள் தான். அதனால இதை மனசுல வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளவு சக்திவான மேட்டர்களை அவாய்ட் பண்றோமோ அவ்வளவு பெட்டர். இப்ப நீங்களே பாத்தீங்கன்னா இன்டூசன் அப்படின்ற புக் இங்க பேன் ஆயிடுச்சு. நீங்க பாத்திருக்கீங்க பெங்குவின் வந்து எவ்வளவு ட்ரை பண்ணாங்க, ரெண்டு புக்கும் பேன் ஆயிடுச்சு. பண்ண முடியல, ஏன்னா அது ஆன்டி சென்டிமெண்ட் இண்டூஸ் அப்படின்னு வரும்போது அவங்க வந்து நிஜத்துல ஆராய்ச்சி பண்ணி அந்த பண்ணப்பட்ட ரெண்டு புக்கு அது இண்டூசம். நான் அந்த புக்கு படிச்சிருக்கேன், ரொம்ப அழகா ஆய்வு பண்ணிருக்காங்க. நிறைய விஷயங்களை வந்து நம்மளுக்கு புதுசா இருக்கு, இதெல்லாம் இப்படி எல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு கியூரியாசிட்டி. இதனால நம்ம வந்து நம்மளுடைய பிலீஃப் மாற போறது இல்லை. அவங்க இண்டூசம் பத்தியோ தமிழர்களை பத்தியோ எழுதுந்த பத்தி பார்த்துட்டு நம்மளுடைய பிலீஃப் அபவுட் காட் எல்லாம் மாற போறது இல்லை. ஆனாலும் புதுமையான நாலேஜ் அது, ஆனா அந்த யாரும் பாக்குறது இல்ல. அவங்க பாக்குறது இது ஆன்டி ரிலிஜியன், இந்த வந்து இந்த புக் வந்து ஆன்டி ரிலிஜியன் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும்போது பரவலான ஒப்பீனியன் இந்த மாதிரி வந்து போராட்டங்கள் எல்லாம் வரும்போது நம்மளுக்கு வேற வழி இல்ல, அந்த மாதிரி புத்தகங்கள் இங்க வர முடியாது. சோ இது டெமோக்ரஸி எல்லாம் எப்படி நடக்கலாம் அப்படின்ற மாதிரி இது வந்து அதாவது என்ன சொல்றாங்க ரைட் ஆஃப் ரைட் ஆஃப் கம்யூனிகேஷனுக்கு எதிராக அப்படின்னு அதெல்லாம் நம்ம வந்து சொல்லலாம். ஆனா என்ன பொறுத்தவரையும் வந்து பரவலான மக்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அட்லீஸ்ட் ஒரு பரவலான மக்களுக்கு போய் சேர்ற இந்த மாதிரி
உங்க அபிப்பிராயத்துல நீங்க பார்த்த வரைக்கும் இந்த படம் வந்து வர்த்தக ரீதியில் வெற்றி பெறக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படமா நீங்க பாக்குறீங்களா?
நான் அப்படி பாக்கலாம். நான் படம் புரிஞ்ச உடனே நான் வந்து லிங்கசாமி சாருக்கு நான் சொன்னேன் இது வர்த்தக ரீதியா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்லிருக்கேன்.
ஏன்
காரணம் என்னன்னா இதனுடைய பிரசன்டேஷன் வந்து கமர்ஷியல் ஃபார்மெட்லயே வராது, இது வெகுஜனிமா ஃபார்மெட்லயே செய்யப்படாத ஒரு படம். இது நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது நான் சொன்னது ஒரு டாக் டிராமா அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி தொடங்கப்பட்ட ஒரு படம் ஒரு சின்ன நெரேட்டிவ்ல போகுது. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஓரளவு வந்து ஒரு சரியான ஒரு திரைக்கதையா போயிருக்கு. ஆனா ஓவராலா அந்த ரெண்டு மணி நேரம் நம்ம படம் பார்க்கும்போது வந்து ஒரு டாக்கு டிராமாவா தான் இருக்கும் அது. ஸோ இது வந்து வெகுஜன சினிமாக்கோ இல்ல வந்து யதார்த்த சினிமாக்கோ அதனுடைய இலக்கணங்களோட வந்த படம் இல்லை. இது இது ஒரு ஒரு சினிமா நிஷ் சினிமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள போற படம் இது.
இந்த படம் உங்க அபிப்பிராயத்தை இலங்கை தமிழர்களுடைய போராட்டத்திற்கு எதிரானதாக ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா?
இது ரொம்ப கமெண்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம் இது. ஏன்னா இது வந்து பாக்கருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. நான் சினிமாவை பார்த்தேன்னா நான் வந்து கண்டிப்பா இதை வந்து எந்த விதத்துல அந்த மாதிரி எனக்கு பாதிப்பு இருக்காது, ஓகேங்களா? ஆனா இதை நான் வந்து உணர்வு பூர்வமா இலங்கை தமிழர்களோட உணர்வுகளோட ஒன்றி போய் அவங்களுக்கு ஏதாவது நான் பண்ணணும் இது பண்ண முடியலையே உணர்வோட பார்க்கும்போது எனக்கு எதிர்ப்பு வர வாய்ப்பு இருக்கு. இது ரெண்டு விதமாவும் நான் பார்க்க முடியும். ஒரு சாதாரண சினிமா பார்க்கும்போது என்ன சினிமா இது, இதோ ஒன்று சாதாரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு சாதாரண நான் பார்த்துட்டு நான் வந்து வெளியில போயிடலாம். இதை பத்தி எந்த ஒரு அபிப்பிராயமோ இல்லை எந்த பாதிப்பும் இல்லாம போயிடலாம். ஆனா ஒரு உணர்வு பூர்வமான ஒருத்தர் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு வந்து சில எதிர்ப்புகள் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ரெண்டு விதமாவும் வந்து டைகோட்டமி அந்த என்ன சொல்றது கான்ஃபிளிக்டிங் வியூஸ் வர வாய்ப்பு இருக்கு. இதுல
ஒரு சராசரி தமிழ்நாட்டில் சினிமா ரசிகர் ஒருத்தர் இந்த படத்தை பார்க்குறாருன்னா இதை பார்த்த பிறகு அவருக்கு வந்து இலங்கை தமிழர்கள் மீதும் அங்கு நடந்த போர் மீதும் இலங்கை தமிழர்களுடைய அமைப்புகள் மீதும் எதிர்ப்பு வரவோ அல்லது வெறுப்பை ஏற்படுத்தவோ இந்த படம் வந்து உதவுதுன்னு நினைக்கிறீங்களா?
இல்ல, அப்படி நான் நினைக்கல. எதிர்ப்பு வராது, அந்த மாதிரி வர வாய்ப்பு இல்ல. ஆனா அவங்க ஒரு குழப்பத்துல போற வாய்ப்பு இருக்கு.
குழப்பம்னா?
குழப்பம்னா ஒரு கிளாரிட்டி இல்லாத விஷயம். என்ன சொல்ல வந்தாங்க, இது உண்மையிலே அவங்க வந்து தப்பான ஆளுங்களா இல்ல இவங்க வந்து அனாவசியமா சண்டை போட்டாங்களா? அதாவது இதுல ஒரு ஆதி அனந்தில் இதுல ஆதி அந்தம் நான் சொல்றது ஒரு தொடக்கம். அதாவது இந்த காலம் ஏற்பட்டது, இந்த மாதிரி போராட்டம் ஏற்பட்டது, அந்த போராட்டத்துல பாதிக்கப்பட்ட என்ன பிரச்சனை, அது எவ்வளவு தூரம் வந்தது அப்படின்ற ஒரு நெரேட்டிவ்ட்டு இது வந்து ஒரு சின்ன ஒரு போர்ஷன் மட்டும் எடுத்துட்டு பேசப்பட்டதுனால ஒரு திரைக்கதை காமிச்சதுனால ஒரு குழப்பம் தான் ஏற்படும். அதாவது எப்படின்னா இது யாரு வந்து இதுக்கு ரெஸ்பான்சிபிள், எதுக்கு இது நடந்தது அப்படின்ற ஒரு ஒரு சரியான ஒரு கணிப்பு இல்லாம போய் படத்தினால. சோ அதனால இந்த படத்தினோட தாக்கம் ஏற்படாது, அதனால எந்த தெளிவும் ஏற்படாது. ஒரு சினிமா என்பது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, அதாவது ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் இல்லைன்னா ஒரு தெளிவு ஏற்படுத்தணும் ஒரு மேட்டர் பத்தி. இந்த படம் சில குழப்பங்கள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு, அதனால வந்து பெரிய அதனால இவன் நெகட்டிவா திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்க முடியாது.